லட்சாதீஸ்வரர் ருத்ராட்ச லிங்க வழிபாட்டின் இரண்டாவது நாளான இன்றைய தினம் முதல் நிகழ்ச்சியாக புலவர் திரு ஆசிரிய சுந்தரராமன் தேவி நந்தி சுந்தரபீடம் நந்திவரம் குருவாஞ்சேரி தினமணி செம்பொருள் என்ற தலைப்பிலே சொற்பொழிவு ஆற்ற இருக்கின்றார்கள். அனைத்து பக்தர்களும் இந்த சொற்பொழிவினை கேட்டு நமது லட்சாதீஸ்வரர் ருத்ராட்ச லிங்கத்தின் அருளை பெறுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். நம பார்வதி பதவே ஹரஹர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாத்தவர்க்கும் நிறைவா போற்றி.
அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிதம் அநேகதந்த பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. சர்வசித்தி பிரதாதாரம் சர்வசௌக்கிய பிரதாயினம் சர்வலோக குரும் வந்தே ஸ்ரீநந்தி சித்தம் உபாஸ்மஹே. ஸ்ரீநந்தீஸ்வர வாமபாக நிலையாம் சிந்தாமணிம் சின்மயீம் ஆனந்தார்ணவ சக்கர மத்ய வசதிம் காமேச கல்பத்ருமாம் ஆதிக்ஷாந்த சுபாக்ஷராட்ச வலயாம் ஆபீனவக்ஷோஜ்வலாம் ஸ்ரீநந்தீ புரவாசினி பகவதி சௌந்தர்யராஜ்ஞிம் வசே. சர்வசக்தி படைத்தவரும் சர்வேஸ்வரரும் எமது ஆன்மார்த்த பூஜாமூர்த்தியும் சாக்ஷாத் ஸ்வயம்புலிங்கமாய் திருநந்திகேஸ்வரத்தில் எழுந்தருளியிருப்பவரும் அன்னை சௌந்தர்ய நாயகி சமேதனுமான திருநந்திகேஸ்வரத்து எம்பெருமானினுடைய திருவருளினாலேயும் எமது பீடத்தின் குருமுதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ நந்தி சித்தர் சுவாமிகளின் குருவருளினாலேயும் அடியேன் நந்திவரம் ஆத்ரேய சுந்தரராமன் இந்த நல்ல நாளில் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ருத்ராட்ச லிங்கமாகிய அற்புதமான பரமேஸ்வரனுடைய சொரூபத்தின் முன்னதிருந்து உங்களோடு சேர்ந்து அவனுடைய பிரபாவத்தை சற்று நேரம் சிந்திக்கக்கூடிய பரமபாக்கியம் அளித்தமைக்கு அவன் அருளாலே அவன்தாள் வணங்குகிறோம். சிவமெனும் செம்பொருள், செம்பொருள் அப்படின்னு சொன்னாலே செழுமையான பொருள், அவன் அற்புதமானவன். அவனை பற்றி சொல்வதற்கு முன்னால் இந்த வள்ளுவர் குருகுலம் எனப்படுகிற இந்த நல்ல ஒரு கல்வி கஷேத்திரத்தில் வள்ளுவனை நினைப்போம். முதல்ல பெருமானை அடையாளம் காண்பித்தவன் வள்ளுவன். கேடில் விடு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றவை அவை. வள்ளுவ பேராசான் மிக அழகாக சொன்னார், கேடில் விடு செல்வம், செல்வம் என்னதுன்னு சொன்னார் கல்வி, அந்த கல்விக்கு மேல ஒரு செல்வமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கான். அந்த செல்வத்தை கல்வியை கற்க கசடர கற்றவின் நிற்க அதற்கு தக. அப்போ அந்த கல்வியை நன்றாக கற்க வேண்டும், சரி, அதற்கு அப்புறம் கற்றவின் நிற்க அதற்கு தக, கற்றபடி நிற்க வேண்டும், கற்றதன்படி ஒழுக வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னா அதையும் வள்ளுவரே ஒரு விடை சொன்னார், கற்றதனால் ஆய பயன் என்குள் வாலறிவன் நற்றாள் தொழாரின். கற்றதனால் ஆய பயன் என்ன? இறைவனை வணங்குதல். வாலறிவன் முற்றும் அறிந்தவன், முற்றும் அறிவி சிறந்தவன், சர்வஜ்ஞன். வேற யார் சர்வஜ்ஞனாக இருக்க முடியும் இந்த உலகத்துல? சர்வஜ்ஞன்ற வார்த்தை சுவாமியை தவிர வேற யாருக்கும் சொல்ல முடியாது. நான் எம்ஏ படிச்சிருக்கலாம், இவர் எம்காம் படிச்சிருக்கலாம், இன்னொருத்தர் பிஎஸ்டி படிச்சிருக்கலாம், அந்த பிஎஸ்டி ஆராய்ச்சி பண்ணிருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணிருக்கலாம். உலகத்தில் இருக்கிற விஷயத்தை தான் ஆராய்ச்சி பண்ண முடியும். இந்த உலகத்துக்கு படைத்தவனை ஆராய்ச்சி பண்ண யாராலையும் முடியாது. அப்போ படைப்பவன் தவிர வேறு யாராலும் எதையும் கொண்டு வர முடியாது. அவனேதான் அனைத்துக்கும் பூர்ணத்துவமானவன். இதைத்தானே வேதம் சொல்கிறது, ஈசானக சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம். அத்தனை வித்தைகளுக்கும் யார் ஈஸ்வரன் சொன்னா அது ஈசானனான பரமேஸ்வரன் மட்டுமே, சர்வஜ்ஞான பரமேஸ்வரன் மட்டுமே. இதை தவிர வேற யாராவது உண்டானு கேட்டா கிடையவே கிடையாது. அதனாலதான் ஈசானக சர்வ வித்யானாம், வித்தைகள் அத்தனைக்கும் பெரியவன் அவனே. அவனைத்தானே சொன்னார் வள்ளுவர், கற்றதனால் ஆய பயன் என்புல் வாதறிவன் நற்றாள் தொழாரினின். அப்போ முதல்ல கேடில் விழுச்செல்வம்னார், இதைத்தானே இங்க சொன்னாங்க. அதற்கு அடுத்தபடியா இன்னொரு வார்த்தையும் சொன்னார், கோழி பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. என் குணத்தானான் அந்த எம்பெருமான், எட்டு குணங்கள் கொண்ட எம்பெருமான், அது பரமேஸ்வரனை மட்டுமே குறிக்கும். சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய அந்த செம்மேனி அம்மானுக்குத்தான், என் தோல் முக்கன் எம்மானாகி அந்த பெருமானுக்கு மட்டும்தான் எட்டு குணங்கள் உண்டு. அப்படிப்பட்ட அந்த பெருமானைத்தான் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்பேற்பட்ட அந்த பெருமானையே பின்னால் வந்த நாயன்மார்கள் சொன்னார்கள், சிற்றம்பலமேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. சிற்றம்பலமேய செல்வன், அந்த நடராஜ பெருமானான எம்பெருமான் இருக்கிறானே, அவனை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அந்த சிற்றம்பலத்திலே இருக்கக்கூடிய அந்த செல்வனை, அவனுடைய கடலை ஏற்றுவதுதான் செல்வம். கேடில் விழுச்செல்வம்னு சொன்ன வள்ளுவ பெருமானும் நாயன்மார்கள் சொன்ன சிற்றம்பலமேய செல்வனும் ஒன்றே தான். அப்ப அந்த செல்வத்தை தானே நாம பிடிச்சிக்கணும், அந்த செல்வத்தை தானே நாம் ஆராதனை பண்ணணும், அந்த செல்வத்தை தானே நாம் பூஜை பண்ணணும், அந்த செல்வத்தை தானே அனவரதமும் நாம் சிந்திக்க வேண்டும். அந்த செல்வத்தை தவிர நமக்கு போக்கிடம் என்ன? ஆகவேதான் அவனையே பல்வேறு நிலைகளில் வழிபடுகிறோம், பல்வேறு நிலைகளில் அவனை ஆராதிக்கிறோம், நமக்கு பிடிச்ச கலர்ல எல்லாம் பூஜை பண்றோம். இதோ பாருங்க, இங்க ருத்ராட்சத்திலேயே அந்த எம்பெருமானை வடிவமைச்சு பூஜை பண்றாங்க. இன்னொரு இடத்துல மணல்லிங்கமாக அம்பாள் வைத்து திருச்சத்தி ஏகம்பத்திலே பூஜை பண்ணா, இன்னொரு இடத்துல பார்த்தா ஒரு இடத்துல வெறும் பானலிங்கமாக வச்சு அசுரன் பானாசுரன் பூஜை பண்ணினான். ரிஷிகள் பூஜை பண்ணார்கள், சித்தர்கள் பூஜை பண்ணார்கள், யக்ஷர்கள் பூஜை பண்ணார்கள், கின்னரர்கள் பூஜை பண்ணார்கள். இப்படி அத்தனை பேரும் அவளுக்கு பிடித்தபடியெல்லாம் அந்த எம்பெருமானை ஆராதித்தனர். அபிராமி பட்டர் அதனால இதனை சொன்னார், ஆமளவும் தொழுவார் எழு பாருக்கும் அதிபரே. எப்படியெல்லாம் முடிஞ்சபடியெல்லாம் பண்ணீங்களோ அப்படியெல்லாம் பூஜை பண்ண பண்ண அவர்கள் ஏழு லோகங்களுக்கும் அதிபதி ஆகிவிடுவர் என்று சொல்லும் பொழுது, அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரனை நாம் ஆராதனை செய்ய வேண்டும். சரி, இப்ப நம்ம வருவோம் கதைக்கு. சிவம் எனும் செம்பொருள், இது சிவன் சொல்றோம். பெருமானுக்கு நான்கு விதமான கரங்கள் உண்டு, எட்டு விதமான இப்படி வேணாலும் சொல்லிருக்கலாம். இந்து நிப பஞ்சமுக ஹஸ்த தசயுக்தம் சூலவர டங்கமதி பத்ரம் அபயம் தியாம் பாசவரதாங்குதம் அணிசகன வாமி ஸ்வேத கமலாசன சதாசிவஸ்வரூபம். ஸ்வேத கமலாசனத்திலே இருக்கக்கூடிய அந்த பெருமானை, சதாசிவனான அந்த எம்பெருமானை ஆராதனை பண்றதுக்கு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த பெருமானை சிவன் என்று குறிப்பிடாமல் சிவம் என்று குறிப்பிடுகிறோம். சிவோகம் பாவேன பூஜையே, இப்படி ஒரு வேதம் சொல்றோம். சிவோகம் சிவோகம் சிவோகம்னு அந்த எம்பெருமானை நினைச்சு நாம உள்ளுக்குள்ள பூஜை பண்ணினோம்னா அந்த சிவோகமாக சிவமாகவே நாம் மாறிவிடுவோம். அப்போது சிவமாகவே நம்மை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுனா அந்த பரமேஸ்வரனுக்கு தான் உண்டு, வேற யாருக்கு? எத்தனையோ பூஜை பண்றோம், எத்தனையோ கடவுளர்களை பிடிச்சுக்கிறோம், ஆனா எந்த கடவுளுக்கும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு குணம் சுவாமிக்கு உண்டு. என்னன்னு கேட்டா அவன் தன்னை பூஜை பண்ணுபவர்களை தானாகவே மாற்றி விடுதல். இது எப்பேற்பட்ட குணம் பாருங்க. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, இடத்தை கொடுத்தா மடத்தை புடுங்கிறது, இடத்தை கொடுத்தா மடத்தை புடுங்கிறதுன்னு சொல்றது. என்னன்னா ஒருத்தனுக்கு ஏதாவது கொஞ்சம் இடத்தை கொடுத்தப்பா கொஞ்சம் உட்காந்துக்க அப்படின்னு சொன்னோம்னா அவன் சும்மா இருக்க மாட்டான், அந்த இடத்துல உட்காந்து நமக்கே ஒரு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி விஷயத்த சொல்லாம தானே எப்ப நீயே வந்து உள்ள வந்து உட்காந்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு தகுதி நமக்கெல்லாம் உண்டா? நம்ம வீட்டு வாசல்ல ஒருத்தர் பசியோட வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, மத்தியான இந்த கோடை வெயில வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் பசியோட இருந்தா கூட பசிக்கு சாதம் கேட்கல, என்ன அரிசி விலை ஏறி போச்சுன்னு கூட சொல்லலாம், இல்ல பருப்பு விலை ஏறி போச்சுன்னு சொல்லலாம். அவர் கேட்கறது ஒரு டம்ளர் தண்ணி, அதுதான் இன்னைக்கு இல்லைங்கிறீங்களா, அரிசி கூட கொடுத்துடலாம் ஃப்ரீயா கிடைக்குது இல்ல. ஆனா அந்த ஒரு தண்ணிய கூட கொடுப்பதற்கு மனமில்லாதவர்கள் உள்ள இருக்கிறவங்க இவங்க வந்து இந்த இடத்துல வெளியில உட்கார்ந்து விட்டு அவர் அம்மா ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கம்மா. உடனே உள்ள இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, தண்ணியா அதுதான் இங்க கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊர்ல, அப்ப எவ்வளவு தூரம் விருந்தோம்பல் கெட்டு விட்டது என்று பாருங்கள். அந்த காலத்திலே மாத்ரு தேவோபவ, பிதிரு தேவோபவ, ஆசாரிய தேவோபவ, அதிதி தேவோபவன்னு சொல்லியிருக்கு. அதிதி விருந்தினர், விருந்தினரை தேவனாக நினைத்து உபசாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இத நான் எங்க போய் கத்துட்டேன் தெரியுமா, பழனி மலைகளே கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் பாக்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ என் கூட வந்தவர் ஒருத்தர் கையில நிறைய காசுகளை சில்லறையா போட்டு எடுத்துட்டு வந்திருந்தாரு. போகிற வழியில இருக்கிற அத்தனை சாமியார்களும் சிவனடியார்களும் அத்தனை பேரும் இருந்து இறந்து நிற்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு காசு போட்டுக்கிட்டே போனார். சரி, திரும்பி வரும்போது தூங்கிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர், ராத்திரி மணி 11:30 மணிக்கு திரும்பி வரும்போது அவர் பாக்குறாரு யாரெல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு ரூபாய கொடுத்துக்கிட்டே வந்தாரு. நான் கீழே வந்தவன்னு சொன்னேன், என்னுடைய ரொம்ப நெருந்த நாள் நண்பர் அவர், அவர்கிட்ட கேட்டேன் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அவர் சொன்னாரு, இத்தனை பேரில் எத்தனை உள்ளங்கள் இன்றைக்கு முருகனை நினைத்தனவோ அத்துணை பேருக்கும் என்னால் முடிந்த ஒரு திரு உதவியை செய்யும் போது முருகன் மகிழ்ந்து எனக்கு நல்லதை செய்வான். சிவன் அடியார்களை நாம் பூஜித்தோம் என்று சொன்னால் சிவனை பூஜித்த பலன் கிடைக்கும். இதைத்தானே நம்முடைய சிவஞான போதம் சொல்கிறது, செம்மலர் நோந்தால் சேரலுட்டா அம்மலங்கழுகி அன்பரொடு மரீகி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணன தொழுமே. மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணன தொழுமே. அந்த எம்பெருமானினுடைய வேடத்தை பூசி கொண்ட அவர்களையும் அவனுடைய ஆலயத்தையும் சாட்சா சிவமாகவே நினைக்க வேண்டும். அப்படி சிவமாக நினைத்துத்தான் இந்த ருத்ராட்ச லட்சணாதீஸ்வரரை நாம் வணங்குகிறோம். இந்த இடத்துல பாம் ஆகம் அப்படி பண்ணியிருக்கிறார்களா, பூஜை பண்ணிருக்கிறார்களா, வேதோக்தமாக தினமும் பூஜை நடக்கிறதா, இப்படி எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. சிவனுடைய வடிவம் அங்கே இருக்கிறது, அந்த வடிவத்தை நாம் பூஜித்தோம் என்று சொன்னால் நம் மனதிற்குள்ளே அது வந்து தங்கி விடுகிறது. அதன் மூலமாக நமக்கு ஆத்ம சாட்சாத்காரத்திற்கு போவதற்கான ஒரு சிறு படியையாவது அது காண்பிக்கும். அந்த நம்பிக்கையிலேதான் இந்த இறைவனை நாம் வணங்க ஆரம்பிக்கிறோம். இது ஆத்ம சாட்சாத்காரத்துக்கான முதல் படி. இப்ப சிவமேனும் செம்பொருள்னு சொன்னோமே, இந்த சிவமாகிய எம்பெருமான் அடுத்து நமக்கு தன்னை ஆராதிப்பவர்கள் அத்துணை பேருக்கும் தன்னையே தந்து விடுகிறான். ருத்ரத்தினுடைய முதல் நடு வார்த்தை, வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று ஞானசம்பந்த சுவாமிகள் சொன்னாரே, அந்த வேத நான்கினும் மெய்ப்பொருளான அந்த ஸ்ரீருத்ரத்துல வருது வார்த்தை, நம சிவாய சிவதராய சிவாய நமஹ சிவதராய நமஹ சிவாய நமகன்னு சொன்னோம். அடுத்தது சிவதராய நமக, சிவத்தை நமக்கு தந்தருள்பவன். அதனாலேதான் இந்த இடத்துல பூஜை முதல்ல சொல்லும் பொழுது தலைப்பு சிவம் எனும் செம்பொருள். சிவம்னு சொன்னா அக்ரிணை பொருளாக நினைத்தாலும் இந்த சிவம் என்று சொன்னால் அத்துணைக்கும் பொதுவானது, அத்துணைக்கும் ஆதாரமானது, தனு கரண புவன போகம் எனப்படுகிற அத்தனை விதங்களுக்கும் ஆதாரமானது அந்த எம்பெருமான். அந்த எம்பெருமானைத்தான் நாம் பூஜிக்கும் போது சிவம் சிவம் என்று சொல்கிறோம். நாம முதல்ல ஆரம்பிக்கல, ஆதி சங்கரர் சம்போர் மூர்த்திகி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபகான்னு சொல்லுவார்கள் சிவரகசியத்திலே. சம்புவாகிய மூர்த்தி இந்த உலகத்துக்கு சங்கராச்சாரியராக வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் திருத்துவதற்கும் உபதேசிப்பதற்காகவும் தோன்றினார். ஆக எம்பெருமானே தோன்றுகிறார். அவரே ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், சிவோகம் சிவோகம் சிவோகம். அப்ப சிவோகம்ங்கிற வார்த்தையானது பெருமானாலேயே அருளப்பட்ட வார்த்தை. ஆக அந்த சிவோகம் என்பதைத்தான் நாம் தமிழில் சிவம் என்று சொல்கிறோம். அந்த சிவத்தின் மூலமாகத்தான் நமக்கு ஈடேற்றம் காத்துக் கொண்டிருக்கிறது என்பதனாலேதான் அந்த சிவனையே நாம் வணங்க சொல்கிறோம். அந்த சிவன் செம்பொருள். இந்த செம்பொருள்ங்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் அர்த்தத்தை விரிவா பார்க்கலாம். தமிழிலே செம்மொழின்னு சொல்றோம், தமிழில் செம்மொழி என்று சொல்கிறோம். வாளொடு எக்கல் தோன்றி மண் தோன்றார் காலத்தே முன்தோன்றி, வாளொடு மூத்த தமிழ்குடியினுடைய அருமையான மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழிக்கு என்று தனியாக யாப்பிலக்கணங்கள் உண்டு, தமிழ் மொழிக்கு என்று காப்பியங்கள் உண்டு, தமிழ் மொழிக்கு என்று இலக்கணங்கள் இலக்கியங்கள் அத்தனை விதமான தொன்மையான பாரம்பரியமும் உண்டு. அதனாலே தான் அதை செம்மொழிங்கிறோம். அதே போல சிவமாகிய செம்பொருளுக்கும் எல்லா விதத்திலும் தொன்மை உண்டு. உலகத்தினுடைய ஆதி தெய்வம் என்று சொன்னால் சிவம்தான். உலக மெக்சிகோவுல போய் அகழ்வாராய்ச்சி பண்ணும் போது சிவலிங்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. உலகத்தினுடைய மிக அடர்ந்த காடுகளினுடைய வனாந்தரங்களினுடைய நடுவிலே நோண்டும் பொழுது அந்த இடத்திலே சிவனாகியது ரொம்ப அழகா அந்த லிங்கமானது கிடைக்கப்படுகிறது. இன்றைக்கும் பலரினுடைய பல மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களிலே சிவலிங்கம் இருப்பதாக நம்பப்படுகிறது. அப்போ சிவம் என்பதானது அனைத்துக்கும் ஆதாரமானது. அதனாலே தான் அவனை ஈசானக சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் சொல்லியிருக்கு. பூதங்கள் அத்தனையும் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவன் கண்ட்ரோல்ல இருக்கவே தான் அந்த பூதங்கள் எல்லாம் இன்னைக்கும் அடங்கி நின்றுகிட்டு இருக்கு. நேற்று எர்த் குயிக் வந்தது முந்தா நாள், அன்னைக்கு எர்த் குயிக் வந்த அன்னைக்கும் அது ஹரிசாண்டல் பிளேட்டா அப்படியே கொஞ்சம் நகர்ந்துட்டு கம்மன் இருந்திருக்கான். ஒண்ணுமில்ல, ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு சின்ன செகண்ட்ல அது ஆடுறதே நம்மளால தாழ முடியலையே. ஒரு வேகமா ஒரு ஆட்டம் ஆடிச்சுன்னா அடுத்த நிமிஷம் நாம எல்லாம் இருப்போமா? இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருப்பேனா நீங்க உட்கார்ந்து இருப்பீங்களா? எதுவுமே இருக்க போறது இல்ல. அப்ப இதையெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு சக்தின்னு ஒண்ணு இருக்கணுமா வேண்டாமா? இப்போ மாமரம் இருக்கிறது, அந்த மாமரத்திலிருந்து கீழே மாவடுக்கள் கொட்டி இருக்கின்றன. மாவடுக்கள் கொட்டி இருக்குதுன்னு பார்த்த உடனே இதை நம்ம என்ன பண்றோம்? இந்த மாவடு கொட்டி இருக்குன்னா மரத்தில் இருந்து இயற்கையாக கொட்டி இருக்கிறது. ஆனா அதையே ஒரு பக்கமா குவிச்சு வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் செயற்கையாக செய்திருக்கின்றனர். இப்ப எம்பெருமான பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த லோகத்திலே இந்த மாமரத்துக்குண்டான விதையை உருவாக்கினவன். வேப்பம் பழம் இருக்கிறது, அந்த வேப்பம் பழத்தை யாராவது சாப்பிடுவாங்களா? நாம சாப்பிடுறோமா? அதை சாப்பிடறதுக்கு ஒரு காக்காய படைச்சான். அந்த காக்கா அந்த வேப்ப மரத்தினுடைய வேப்பங்காய தின்னு வேப்பம் பழத்தை தின்னு விட்டு கொட்டையை தூக்கி போடுது. அந்த கொட்டை தானாகவே மண்ணால் மூடிக்கொள்கிறது. அதன் மூலமாக ஒரு மரமானது முளைக்கிறது. இதெல்லாம் ஒரு ஒழுங்குதானே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஒரு ஒழுங்கு முறையோடு நடைபெறுகின்றது என்று சொன்னால் அந்த ஒழுங்கு முறையை உருவாக்கினவன் யார்? இதுதான் உண்மை. இந்த உண்மையான அந்த பரம்பொருள் அது யாருக்கும் கண்ணிக்கு தெரியாதது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு சொல்றோமே, அப்படி எம்பெருமானாகப்பட்டவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான். அவன் எல்லாருடைய உள்ளுக்குள்ளிங்க இருந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தான்னா நிச்சயமா இதெல்லாம் நடக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல ரிமோட் கண்ட்ரோல்ல இதெல்லாம் எதையும் ஆபரேட் பண்ண முடியாது. எல்லாவற்றிலும் உள்ளுக்குள்ளே இருந்தா தான் அவனால் அப்படி ஆபரேட் பண்ண முடியும். அப்படி எல்லாவற்றுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனைத்தான். சர்வாந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பெருமானைத்தான் நாம் ஈசானக சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம். அவனுடைய நடராஜ தத்துவத்தை பார்த்தோம்னா இது புரியும். எம்பெருமானினுடைய அபய வரத ஹஸ்தங்கள் ரெண்டும் சிருஷ்டி ஸ்திதி என்கின்ற இரண்டு தத்துவங்களை குறிக்கும். அவன் அனராடும் திருக்கையை பார்த்தோம் என்று சொன்னால் அது சம்ஹார சுரூபத்தை குறிக்கும். அவனுடைய ஊன்றிய திருவடி, முயலகன் மேல் ஊன்றிய திருவடியை பார்த்தோம் என்று சொன்னால் அது திரோதானம் என்கின்ற மறைத்தல் என்கின்ற மாயா தொழிலை குறிக்கும். அதற்கு அடுத்தபடியாக தூக்கிய திருவடி, குஞ்சித பாதம் என்று சொல்கின்றோமே, அந்த அற்புதமான அந்த பாதத்தை பார்த்தோம் என்று சொன்னால் உயிவு வேறு வேறையே தேவையில்லை. அறவா உன்னை மறவாதிருக்க வேண்டும் என்று காரைக்காலம்மையார் பாடினாலே அந்த எம்பெருமானினுடைய அந்த தூக்கிய திருவடியை நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அனுக்கிரகம் என்கின்ற அந்த தொழிலை செய்யக்கூடிய அந்த எம்பெருமானினுடைய திருவடியை நினைத்தோம் என்று சொன்னால் நமக்கு வேறு எந்த ஒரு நினைப்பும் வேண்டாம், சொர்க்கமும் வேண்டாம். அதைத்தானே அவர்கள் சொன்னார்கள், புனித்த பொருவமும் கொப்பை திருப்பாயில் குவின் திரிப்பும் பனித்த தடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அப்பா எனக்கு வேற எதுவுமே வேணாம், எம்பெருமானே உன்னையே நினைத்து உன்னுடைய பாதத்தை பார்த்துருந்தா போதும், எனக்கு மேல உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றார யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றால சமந்துரையும் கூத்தா நீ குறைகளே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. அப்ப அந்த எம்பெருமானினுடைய திருப்பாதத்தை பிடிச்சிருந்தா வேற எதுவும் தேவையில்லப்பா, சொர்க்கம் வேண்டி இல்ல, எதுவுமே வேணாங்கிறாங்க. அப்படி ஒரு உயர்ந்த பதத்தை அனுபவித்தல், அப்படி அனுபவித்ததுனாலதான் அவங்க சொல்றாங்க. அப்படி நாம அனுபவிக்க முடியுமா? ஏன் முடியாது? நம்மை மாதிரி இருந்தவங்க தானே அவங்க. அவங்களமா அவங்க சொன்ன வழியிலேயே போனோம்னா நாமும் அனுபவிக்கலாம். அந்த சிவமாகிய செம்பொருளை நாமும் அனுபவிக்கலாம். செம்பொருள் செம்மையே இச்சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனியம்மான், செம்மேனி தேஜோஸ்ரூபம், தேஜஸ்வியான எம்பெருமான், அனைத்துக்கும் பொன்னார் மேனியன். இப்படி அத்தனையுமா சொல்லக்கூடியது யாரேனா? அந்த எம்பெருமான். எல்லாவற்றுக்கும் தேஜஸ்தாய் விளங்கக்கூடியவர். நமக்கு மட்டும் தேஜஸா விளங்கல, 33 கோடி தேவர்களுக்கும் தேஜஸாக விளங்குகிறான். அவனை அறியாமல், அவனை நினையாமல், அவனுக்கு எதிரே செருக்கோடு திரிந்த தேவர்களையும் அவன் தேஜஸாக நின்றே திருத்தினான்றதாகத்தானே புராணம். பிரம்மாவும் விஷ்ணுவும் தாங்களே பெரியவர்கள் நினைத்தாங்க அவர்கள். நமக்கு திருவண்ணாமலை புராணம் நன்றாகவே தெரியும். திருவண்ணாமலை அருணாச்சலத்திற்கு மிஞ்சின தெய்வம் இல்லை, அஞ்செழுத்துக்கு மேல மந்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அருணாச்சலத்திற்கு மேல தெய்வமே கிடையாது அவனுக்கு மேல. ஏன்னா மேலையும் கிடையாது, கீழையும் கிடையாது. ஆதியும் அந்தமும் அற்ற அணூரடியான் மகதோ மகியான் என்று அணிவிக்கு அணுவாய், அப்பாளுக்கு அப்பாளா என்று சொன்னாரே. முன்னை பழமைக்கும் முன்னை பழமையனே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட அந்த பெருமானுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பெருமானை எப்படி வணங்குதல்? அவனை விட உயர்ந்தவன் யார் இருக்க முடியும்? அவனை விட தாழ்ந்தவன் யார் இருக்க முடியும்? அவனுக்கு கீழே அவனுடைய அடி முடியை தேடியவர்களே பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடுகிறார்களாம். பிரம்மா கீழே போய் தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கார் மேல, விஷ்ணு கீழே போய் தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கிறார். இதுல பிரம்மா என்பது எதை குறிக்கும் என்றால் கல்வி, கல்விக்கு அதிதேவதை. விஷ்ணு என்று சொன்னால் அது செல்வத்திற்கு அதிதேவையே. ஆக இந்த கல்வியும் செல்வமும் தேடுவதாகத்தான் நாம் கொள்ள வேண்டும். கல்வியும் செல்வமும் தேடுகிறது எம்பெருமானை. கல்வியும் செல்வமும் தேடினால் கிடைக்குமா? ஒருத்தன் கல்வியினாலேயே அடைந்து விட முடியுமா என்று சொன்னால் முடியாது. கல்வி ஒரு சாதனமாக இருக்கலாமே தவிர அதுவே நம்மளை கொண்டு போய் இருக்காது. ஒரு ஏணிப்படிய போட்டு இந்த பில்டிங்கோட மேல ஏறுறோம், ஆனா அந்த ஏணிப்படிய புடிச்சுக்கிட்டு இருந்தா நீ எந்த காலத்துக்கு முன்னேறது? மேல போகணும்னா ஏணிய விட்டு மேலதான் ஏறி ஆகணும். ஏணிய புடிச்சுக்கிட்டே போனா எப்படி ஆகும்? அதே மாதிரிதான் செல்வம்னா செல்வத்தை பத்திக்கிட்டு என்ன பண்ணலாம்? 1000 பேருக்கு மகேஸ்வர பூஜை பண்ணி அன்னதானம் பண்ணலாம். ஒரு இதே மாதிரி 1 லட்சம் 10 லட்சம் ருத்ராட்சத்தை வச்சு சிவன் லிங்கத்தை ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு பெரிய முயற்சியில இந்த சுவாமிஜி ஈடுபட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த 10 லட்சம் லிங்கத்துக்கும் என்கிட்ட காசு இருக்கு, நானே கொடுத்து இந்த 10 லட்சம் ருத்ராட்சத்தையும் வாங்கி கொடுத்து வரலாம்னு ஒருத்தர் சொல்லலாம். இதெல்லாம் புண்ணியம் தான். ஆனா ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு அதிலேயே ஈடுபட்டு அதனோடையே இணைந்து நிற்க வேண்டும். என்கிட்ட பணம் இருக்கு, நான் வாங்கி கொடுத்தேன். கோவில்ல பாத்தீங்கன்னா டியூப் லைட் இருக்கும். இப்ப எல்லாம் சிஎஃப்எல் பல்பு வந்த பிற்பாடு அந்த தொல்லை ஒழிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அந்த டியூப் லைட்ல பாத்தீங்கன்னா மேல அழகா அந்த டியூப் லைட் எரியணும். எதுக்காக நம்ம டியூப் லைட் கோவில்ல போடுறோம்னா அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான். இவன் என்ன பண்ணுவான், ஒரே ஒரு டியூப் லைட்டை வாங்கி தருவான். அந்த டியூப் லைட்டுக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை கடையிலையும் கொட்டேஷன் கேட்பான். கடைசியில எவன் விலை குறைச்சி தரானோ அவன் கிட்ட போய், ஐயா இது சிவன் கோவிலுக்காக போடுறதுக்காக வாங்கறது, இன்னும் கொஞ்சம் குறைச்சி கூடையம்மா. அவன் 300 ரூபாய்க்கு விக்கிற அந்த ஒரு டியூப் லைட்டை கடைசியில 200 ரூபாய் போய், 150 ரூபாய் போய், 100 ரூபாய் இவன் கொடுத்து இதான் என்கிட்ட இருக்குமா. இத கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு 25 ரூபாய் கொடுத்து பெயிண்ட் டப்பா வாங்குவான். வாங்கி இது மேல இந்த டியூப் லைட் உபயம் இன்னார் அப்படின்னு பெருசா அந்த டியூப் லைட்ல எழுதுவான். டியூப் லைட் எழுதிட்டு அதுவும் என்ன மாதிரி பெயிண்ட் தெரியுமா? ஒரு லைட் கலர் பெயிண்ட் எல்லாம் கிடையாது, நல்ல ப்ளூல நேவி ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்சுட்டு அதை போட்டுட்டு கொண்டு போய் அங்க பொருத்திட்டு அதையே பாத்துக்கிட்டு இருப்பான். இங்க சுவிட்ச போட்டா அங்க என்ன தெரியும் தெரியுமா? வெளிச்சம் தெரியாது. இவன் எழுதி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கான் பாருங்க. முழுக்க இதுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு கலர் பெயிண்ட், இதுக்கு சுத்தி நாலு பக்கம் டிசைன் எல்லாத்தோடையும். இந்த டிசைன் மட்டும்தான் தெரியும். ஆக இதுல வந்தவங்க எல்லாருக்கிட்டையும், அதுவும் பிரதோஷ நேரத்துல இவன் போயிட்டான்னா இவன் பக்கத்துல இருக்கவங்கிட்ட எல்லாம் என்ன பாட்டியும் பிள்ளைட்ட பாக்குற, இல்ல நான் நேத்து தான் நான் வாங்கி போட்டேன். இவன் எங்க வாங்கி போட்டான், நாலு பேருக்கிட்ட கேட்டு அந்த கடைக்காரங்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி இவ்வளவும் பண்ணி இவன் வாங்கின்னு வந்து போட்டுட்டு இவன் சொல்லுவான், இந்த டியூப் லைட்ட நான் தான் வாங்கி போட்டேன். இங்க எங்கேயாவது இந்த செல்வம் ஒரு மனிதனை உய்விக்குமா? ஆக இந்த செல்வ திருக்கும் கல்வி திருக்கும் இருப்பவர்களுக்கு எம்பெருமான் கிடைக்க மாட்டான். இதைத்தானே லலிதா சஹஸ்ரநாமத்தில் அவனுடைய பத்னியாகிய தேவதைக்கு சொல்லும் பொழுது அந்தர்முக சமாராத்யாயை நமஹா பகிர்முக சொதுர்லபாயை நமஹா, வெளி உலகத்தினாலே வெளி பகட்டினாலே நீ அடையப்படுவானா எம்பெருமான் என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. அவனை அந்தர்முகமாக உள்முகமாக இறைவனை நினைத்துக் கொண்டே இருந்தால்தான் எம்பெருமான் நாம் குடிச்சுக்க முடியும். எம்பெருமான குடிக்கிறதுக்கு அதுதான் வழி. நாம் அதை விட்டுறோம். என்ன வழி இருக்கோ அந்த நல்ல வழிய விட்டுட்டு எது வேண்டாததோ அதை குடிச்சுக்கிறோம். அதனாலதான் நமக்கு இடர்பாடுகள் வருகின்றன. எம்பெருமானை சோதிக்க கூடாது. அவன் சொல்ற அவனு நினைக்கணும்னு நினைச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அதையே தான் புடிச்சுக்கணும். நிறைய பேருக்கு இன்னொரு ஒரு குணமும் உண்டு. கொஞ்ச நாளைக்கு சிவன் கோவிலுக்குள்ள போவான், சாமியை நினைச்சு பூஜை பண்ணுவான், சுத்தி வருவான், எல்லாம் பண்ணுவான். ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பொறுத்து பாத்தீங்கன்னா இவனுக்கு இவனுடைய கஷ்டங்கள் குறையா, கஷ்டங்கள் குறைஞ்சிருக்காது. குறையலன்னு உடனே என்ன பண்ணுவான், வெளியில போயிட்டு இந்த சிவன் கோவிலுக்கு வந்ததுனாலதான் எனக்கு கஷ்டமே குறையல, நாளையிலேருந்து பெருமாள் கோவிலுக்கு போயிட வேண்டியதுதான் முடிவு பண்ணிட்டு அங்க போவோம். சரி அங்கையாவது ஒழுங்கா இருக்கானு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பத்து நாளோ இல்ல ஒரு வாரமோ போவான். போற வழியில ஒரு பெரிய கல் இருக்கும், இவன் போட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு அருந்து போன இத்து போன செருப்பா இருக்கும். இந்த செருப்பை கழட்டிட்டு செருப்பம் அருந்து இவன் காலில் இருக்க நகன் தடையும் பிந்திக்கிட்டு நிற்கும். உடனே பாப்பான் இந்த மகாவிஷ்ணு சோதனைத்தான் பண்ணுவாரு, நிச்சயமா நமக்கு நல்லது செய்ய மாட்டார். இவனாவே முடிவு பண்ணிடுவான், அத்தோட அந்த கோவில விட்டுருவான், அடுத்தது பிடாரி கோவிலுக்கு போவோமான்னு பாப்பான். இப்ப இதுல எங்கேயாவது உங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்குமா, இல்ல ஆன்மீக அனுபவம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. ஒரு ஒரு ஏதாவது ஒண்ணுத்த உருப்படியா புரிஞ்சுக்கணும். சிவமேனும் செம்பொருள்னு நாலு பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க. நாலு பேருன்னு நான் சொன்னது யாரு, நீங்க நான் எதிர உட்காந்துருக்கிறார், ஒரு அடிக்கிறார் அவரு, ஒரு பக்கத்துல இருக்கவர் இல்ல. நான் சொல்றது என்னன்னா நாலு பேர்னு சொன்னா சம்பந்த சுவாமிகள் சொன்னார், அப்பர் சுவாமிகள் சொன்னார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார், மணிவாசக சுவாமிகள் சொன்னார். அந்த நாலு பேர் சொன்னதை புடிச்சிருந்தோம்னா நமக்கு உய்வு உண்டு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவோன்னு சொன்னாங்க வள்ளுவர். ஆமா வாஸ்தவம் தான், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுன்னு சொன்னார். ஆராய்ச்சியே பண்ணின்றுன்னு சொல்லல, ஆராய்ச்சி பண்ணு ஒரு பெரியவங்க சொல்றாங்கன்னா அதை கேட்டுக்கோ. அடுத்த வாரத்தை அதையும் சொன்னார், நிறைமொழி வாந்தர் ஆணையை கிடந்த மறைமொழி தானே மந்திரம் என்பர் தொல்காப்பியும் சொல்லிட்டு போயிருச்சு. நிறைமொழி மாந்தர் ஆணையை கிடந்த ஒரு முழுமையாய் உணர்ந்த மனிதன் சொல்ற வார்த்தை மந்திரம், அந்த மந்திரத்தை கேட்டுக்கோ, அதன்படியே போ, ரொம்ப சோதிக்காதே. அதைத்தான் பின்னாடி சம்பந்த சுவாமிகளும் சொன்னார், மிக்கு சோதிக்க வேண்டா தொடர்பிட்டுடன் எங்கள் சோதி. அவர் சொன்னாரே மிக்கு சோதிக்க வேண்டாம், ரொம்ப ஓவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதே, மிக்கு சோதிக்க வேண்டாம். ஒரு வார்த்தை ஒரு பதத்தை போட்டார், முதல்ல சோதி. உனக்கும் வந்து என்ன ஏதுன்னு தெரியணும் இல்ல, அந்த செம்போ சோதியை கொஞ்சம் சோதிச்சுக்கோ. ஆனா அவனை புடிச்சிருந்தாச்சுன்னா அதுதான் நமக்கு முடிவுன்னு, எதா இருந்தாலும் எந்த இடர்பாடு வந்தாலும் அத்தனையும் ஈடு கொடுத்து நில்லு. அந்த மாதிரி நின்றாதான் நீ உருப்பட முடியும். எவ்வளவு பெரிய விஷயத்தை சொன்னார்கள், அந்த சுவாமிகள் சொன்ன வழியிலே போனோம் என்று சொன்னால் நமக்கு நல்லது நடக்கும். அதனாலேதான் அந்த நாலு பேரையும் பிடிச்சிக்கோன்னு சொன்னது. சிவனை ஆராதனை செய்யணும்னா சிவன் அடியார்களை ஆராதனை செய்ய வேண்டும். சிவன் அடியார்களை ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் அதற்குண்டான மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும். அவர்களுடைய பணுவல்களை படித்து 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 காதலாகி கதிந்துருகி கண்ணீர் மல்கி உள்ளம் நைந்து நெம்பு எலும்புகள் நெக்குறுக இறைவனை நாட்டடும் பேர நமதிவாயத்தை ஓத வேண்டும். அப்போதுதான் நமக்கு நல்லது நடக்கும். அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு பக்குவம் வேணும்னா அதுக்கு என்ன முதல் படினா, இப்படி ஒரு ஆலயங்கள் இப்படி ஒரு அமைப்புகள் செய்யும் போது இதிலே ஈடுபட வேண்டும், உள்ளன்போடு ஈடுபட வேண்டும். இத பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை நிறைய பேர் வரணும், இந்த ருத்ராட்ச லிங்கத்தை தினமும் தரிசனம் பண்ணணும், இதன் மூலமாக எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். ஒரு லோகச்சேமார்த்தமாகத்தான் இதை செய்கிறார்கள். நாம இருப்பு கூட வரது கிடையாது. இதுல என்ன பண்றாங்க, இந்த ருத்ராட்சத்தை அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு யோசனையோடையே இருக்கக்கூடாது. ருத்ராட்சமா ருத்ராட்சத்தை பார்த்தோம்னா சாட்சா சிவஸ்வரூபம்னு சொல்லியிருக்கு. ருத்ராட்சத்தை தரிசித்துக் கொண்டவனை அல்லது தரித்துக் கொண்டவனை பார்த்தால் சிவனை பார்த்ததாகவே நிலைன்னு சொல்லியிருக்கு. தலையிலே அழகாய் ஒரு மூன்று ருத்ராட்சம், கழுத்திலே 1001 ருத்ராட்சம், கழுத்திலே கை புஜங்களிலே எல்லாம் ஒரு 12 ருத்ராட்சம், இடுப்பிலே ஒரு 51 ருத்ராட்சம். இப்படி எல்லா இடங்களிலும் ருத்ராட்சத்தை தரித்துக் கொண்டு வருவானே ஆகியால் அவனை பார்த்தால் சாட்சாத் பரமேஸ்வர சுரூபம் என்று நினைத்து அவன் காலிலே விழுன்னு சொல்லியிருக்கு. அப்ப ருத்ராட்சத்துக்கு அவ்வளவு மகிமை சொல்லியிருக்கு. நாம் அத ருத்ராட்சத்தை நினைக்கிறோமா, சிவ சின்னங்கள்னு சொன்னாலே ருத்ராட்சம் விபூதி திருநீர், இந்த திருநீரையாவது நம்ம இட்டுக்கிறோம், இந்த வெயில்ல கொஞ்சம் அப்படியே மறைஞ்சு போயிருது. ஆனா ருத்ராட்சத்தை நாம் அணிவதை மறந்து விடுகிறோம், ருத்ராட்சத்தை மறந்து விடுகிறோம். ருத்ராட்சத்தை அணிந்து இதுல வேற என்ன சொல்லுவான் தெரியுமா, தீட்டு தொடங்கு படக்கூடாது சாமி, அதனாலதான் இதுல நம்ம கழுத்திலேயே போட்டுக்கிறது இல்ல. என்னையா உடம்பு மனது சுத்தமாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் ருத்ராட்சத்தை போட்டுக்கிறோம். நிறைய பேர் இந்த ஐயப்பன் கோவில் பூஜை போறத பாத்தீங்கன்னா அது ஒரு பேசனாவே போயிடுச்சு. கரெக்ட், இவனுக்கு இருக்கிற கெட்ட பழக்கங்கள் அத்தனையும் இருக்கும், அத்தனை கெட்ட பழக்கங்களையும் ஒரு 45 விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இவன் ஐயப்பன் கோவிலுக்கு போவான். போயிட்டு திரும்பி வரும்போதே பம்பா நதி கரையிலேயே அந்த கழுத்துல இருக்கிற மணிகளை எல்லாம் எடுத்து கழட்டி விட்டுபிட்டு இவன் திரும்பி வரும்போதே திரும்பி எதையெல்லாம் விட்டுட்டு போனாலும் அதையெல்லாம் புடிச்சுக்குவான். அப்ப அதுல என்ன இருக்கு ஐயப்பன் கோவிலுக்கு போறதுல, அதனால என்ன பலன் இருக்கிறது? இப்படித்தான் நடக்குது. ஒரு ஒரு விஷயத்திலும் நாம் செய்வதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக ஒரு ஹோமத்தையோ ஒரு பூஜையோ பண்ணுகிறோம். அதற்கு பலன் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் விட்டுறது, அப்படி கிடையாது. நாம பண்ணின வினைகள் இருக்கிறது, பாவ வினைகள் இருக்கிறது, அவைகளை எல்லாம் போனால்தான் நமக்கு நல்லது நடக்கும். பெரிய பெரிய மகான்களுக்கு கூட சோதனைகள் வந்தன, அவர்கள் அத்தனையும் தாங்கிக் கொண்டு தன்னுடைய லட்சியத்திலேயே நின்றார்கள், அந்த லட்சியத்திலேயே வென்றார்கள். எப்படின்னா அந்த மாதிரி அவங்க வந்து முதல்லேந்து ஒரே ஒரு கால புடிச்சு நின்றதுதான் திருடமான நம்பிக்கை, திருடமான பக்தி. கற்றுணை கூட்டியோர் கடலினுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமதிவாயவே, மாதில் வீணையும் மாலை மதியமும் வீசு வென்றலும் வீங்கு இளவேனிலும் போன்றதே எதிரானா ஈசன் எந்த இணையடி நீளலேன்னு பாடுறாரு. திருநாவுக்கரசு சுவாமிகள் எங்க இருந்துகிட்டு பாடுறாருன்னா சுண்ணாம்பு காலவாயில், இந்த வெயில்ல ஒரு சுண்ணாம்பு காலவாயில கொண்டு போய் ஒரு மனுஷனை போட்டுபிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு பாடுதுன்னா அவர் என்னத்த பாட ஐயப்பான்னு கத்துவாரு இல்லையா? அவர் கத்தல மாட்டில் வீணையும், அந்த இடத்துல அவருடைய வீண நாதம் கேக்குதான், மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு இளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது. எப்படி சுவாமியினுடைய திருப்பாதத்தை குடிச்சிருந்தவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் தன்னை நெருங்காதுங்கிறத பாத்தீங்கன்னா எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. இதைத்தான் 4 போன வழின்னு சொன்னது, இந்த 4 போன வழி அவங்க சொன்னதை குடிச்சுக்கோ. ஞான சம்பந்த சுவாமிகள் சின்ன குழந்தையா இது 4 4 மார்க்கத்தை சொல்லியிருக்காங்க. முதல்ல சொன்னவர் சத்புத்திர மார்க்கம், தன்னுடைய பிள்ளையாகவும் எம்பெருமானை பிதாவாகவும் நினைத்து அவர் வழிபடுகிறார், இப்படி குடிச்சுக்கோ, இது ஒரு நல்ல வழி. நாமெல்லாம் பிள்ளைகள், மாதா ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வர பாந்தவா சிவபக்தா சுவதீசோ குமனத்ரயம்னு சொல்லியிருக்கார்களே, அப்படி அந்த எம்பெருமானையே நினைச்சுக்கோ. அதன் மூலமாக அவனை தன் நம்முடைய பிதாவாக மாதா பிதாவாக நினைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் பண்ற எல்லாத்தையும் அவனே பொறுப்பேற்கும், இது ஒரு நல்ல வழி. என எதுவுமே நாம பண்ண வேண்டியதில்லை, அவனே புரிஞ்சு போயிடுவான். அடுத்த வழி இதுதான் ஞான சம்பந்த சுவாமிகள். அதனாலதான் அவர் பிறந்தார், குளக்கரையிலே கொண்டு போய் அவரை உட்கார வச்சாரு. அவங்க அப்பா சிவபாத இருதயர் சீர்காழி குளக்கரையிலே உட்கார்த்தி வைத்து விட்டு உள்ளுக்குள்ளே குளத்துக்குள்ளே இறங்கி அகமர்சன மந்திரத்தை தவித்துக் கொண்டிருக்கிறார். குழந்தைக்கு அப்பாவை காணும்னு அழுக, நாமளே நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு போறோம், ஒரு பெரிய கூட்டத்துல ஒரு கல்யாண மண்டபத்துல கொண்டு போய் உட்கார வச்சு அந்தந்த பக்கம் ஒரு சொந்தக்காரங்க கிட்ட பேசுறதுக்கு போயிட்டோம்னா குழந்தை ஊன் அழ ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தையும் அப்படித்தானே, அது அடுத்த நிமிஷம் அப்பா அப்பான்னு கத்துறது. பக்கத்துல சீர்காழியினுடைய ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானும் எம்பெராட்டியும் பார்க்கிறார்கள், குழந்தை அழுகிறதே, நாமல்லவோ போய் அதை காக்க வேண்டும்ங்கிறதாக ஓடி வருகிறார்கள். அந்த குழந்தைக்கு பொற் கிண்ணத்திலே பாற்சோறு தருகிறார்கள். அந்த குழந்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் அந்த நேரத்துக்கு இந்த சிவபாத இருதயம் வெளியே வருகிறார். இந்த குழந்தையை பார்க்கிறார். வாயில் எல்லாம் கடை வாயில் எல்லாம் பால் தெளிக்கிறது. இந்த குழந்தை சாப்பிடும் போது எப்படி இருக்கும், வாயெல்லாம் பூசிக்கும் இல்லையா, அந்த மாதிரி பூசிக்கின்றிருக்கு. அதை பார்த்தவன் கையிலே இருந்து சிறு கோலை ஓத்தி அந்த இடத்திலே கேட்கிறார், இது எப்படி வந்தது? அப்ப அந்த குழந்தை பாடுகிறது, தோடுடைய தெவியன் விட ஏறி ஓர் தூ வெண்மதி தூடி, காடுடைய துடலை கொடி பூதி என் உள்ளம் கவர் கல்வன். உள்ளம் கவர், முதல்ல திருடன்னு சொன்னது ஞானசம்பந்தர் தான், எம்பெருமானை திருடன்னு சொன்னார். அப்படி அவர் சொல்லி அதற்கு அப்புறமாக ஒவ்வொரு இடத்திலும் அவருக்கு முத்து திருகி தருகிறார். குழந்தையாச்சே, நடக்க முடியாது, அதை பல்லக்கு தருகிறார், அதன் கையிலே பொத்தாளம் தருகிறார். இப்படி ஒன்று ஒன்றாக கொடுத்து அந்த குழந்தைய பார்த்து 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 கவனிச்சு அந்த குழந்தைக்கு கடைசியில கல்யாணம் பண்ணி வச்சு கலப்பிடுறாரு. இப்படி ஒரு அற்புதமான நிலை ஞானசம்பந்த சுவாமிகளுக்கு சத்புத்திர மார்க்கம்ங்கிறோம். அதற்கு அடுத்ததாக தாச மார்க்கம்ங்கிறதாக திருநாவுக்கரசு சுவாமிகள், அந்த திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு பார்த்தோம்னா சூளை நோயை கொடுக்கிறார். அவர் செய்த தீவினைகள் சிவனை அபராதம் பண்ணினது, சிவன் இல்லை என்று மறுத்தது. மற்ற சமயத்துல இருந்து இதற்கு உண்டான அந்த உடம்புல எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு வாசனை இருந்தாலும் அதுவும் போகணும்னு அந்த சூளை நோயை கொடுத்து அந்த எம்பெருமான் தடுத்தாட்கொள்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அவரை ஒரு ஒரு கோவிலுக்காக சென்று பாட வைத்து அந்த பிரானை கீழ திருக்கயிலாயத்துக்கு திருக்காலத்தையும் திருக்கயிலாயத்தையும் ஒன்றாக வைத்து பாட வைத்து அவர் ஏற்றுக்கொள்கிறார். இது திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு செய்த தாசமார்க்கம். ஆண்டான் அடிமை என்கின்ற நிலையிலே நமக்கெல்லாம் ஒரு உயர்ந்த, அதாவது சிவனுடைய உழவாரப் பணின்னு சொல்றோமே, ஒரு ஒரு கோவிலையும் உழவாரப் பணி செய்தல். எங்கேயாவது ஒரு சின்ன முள்ளு இருந்தாலோ, ஒரு சின்னதா ஒரு புல்லு போட்டு முளைச்சிருந்தாலோ, அதையெல்லாம் பற்றி சீர்படுத்தி அந்த கோவிலை சுத்தப்படுத்தின்னு செய்யறோமே, அதற்கெல்லாம் முழு முதல் சட்டா அவர் தான், திருநாவுக்கரசு சுவாமிகள் தான். அவர் சொன்ன வழியில தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆண்டான் அடிமைங்கிறது அதுதான். அதற்கு அடுத்தபடியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகிறார். சக மார்க்கம் இருக்கிறதுலயே ரொம்ப நல்ல மார்க்கம் இதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, எம்பெருமானை ஃப்ரெண்டா பாவிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவர்கிட்ட எது வேணாலும் சொல்லலாம், நல்லது கெட்டது அத்தனையும் சொல்லலாம், தாம் பண்ற தப்பையும் சொல்லலாம், அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு வழியும் கேட்கலாம், அந்த தப்புக்கு துணை போக வரையானும் கூப்பிடலாம். எல்லாத்தையும் பண்ணினவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மகிழ மரத்தடியிலே சத்தியம் பண்ண சொல்லி திருவத்தியூர்ல சொல்லிவிட்டு அதுக்கு பகவான் அந்த இடத்துல இந்த நைத கழுவிட்டாருன்னா கடண்ட உடனே அந்த எம்பரம் கண்ணு போயிருந்தான். உடனே அங்கேருந்து திருவெண்பாக்கத்துக்கு போகிறார். எம்பிரானே, உன்னை நம்பித்தானே நான் அந்த இடத்துல சத்தியம் பண்ணேன், நீ இருக்கியான்னு கேட்கிறார். உளவும் போகிர் என்றானே, இருக்கேன் போ அப்படின்ட்டார். நீ பண்ணினது தப்பு, அதுக்கு நான் துணை வர முடியாதுன்னு விட்டுட்டார் சுவாமி. அதற்கு அடுத்து ஊன்றுகோல் கொடுக்கிறார் ஒரு கோவில். அதற்கு அடுத்ததாக ஆலந்தான் வந்து அமுது செய்தானே காலகாலனை கம்பனை மாலை என்ற திருக்கத்தி ஏகம்பத்திலே போய் நிற்கும் பொழுது அவருக்கு ஒரு கண்ணை மட்டும் தந்து விடுகிறார். ஆக ஒரு ஒரு இடத்திலையும் பார்த்தோம்னா அந்த எம்பெருமான் ஏன் ஒரு இடத்துல பாருங்க, திருக்கோளிலிங்கிற ஒரு ஊருக்கு போறாரு. அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்க குண்டையூருங்கிற இடத்துல கொஞ்சம் நெல்லு கொடுக்கறாங்க இவருடைய அன்னதான பணிகளுக்காக. அந்த அன்னதானத்துக்கு உண்டான நெல்லையெல்லாம் என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியல. ஊருக்கு திருவாரூருக்கு எடுத்துட்டு போகணும், எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. நேர போறாரு பிரான் கிட்ட, வேற யாருக்கிட்டையும் இவருக்கு போறதுக்கு தெரியாது. நேர போறாரு திருக்கோளிலி ஈஸ்வரனுடைய சன்னதியிலே போய் அவன் எதிரே போய் நின்றுன்னு கேட்கிறாரு. கோழிலி எம்பெருமான், குண்ட யூர் சில நெல்லு பெற்றேன், ஆள் இல்லை எம்பெருமான் அவை அட்டித்தர பணிய. எப்படி ஒரு நிலைமை பாருங்க, ஆள் இல்லை எம்பெருமான், என்கிட்ட யாரும் கிடையாது, நீதான் கொண்டு வந்து கொடுக்கணும். இத மாதிரி நாம சொல்ல முடியுமா, எம்பெருமான் கிட்ட போய் அவருக்கு அந்த உறுதியான பக்தி இருந்து சுவாமி கொண்டு கொடுப்பான்னு. கோழிலி எம்பெருமான், குண்டை ஊர்த்தில நெல்லு பெற்றேன், ஆள் இல்லை எம்பெருமான், என்கிட்ட யாரும் கிடையாது, நான் வழி போக்கேன், ஒரு ஒரு ஊர்லயும் போய் கோவில்ல உன்னைய பாடிட்டு போய்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒண்ணும் கிடையாது, என்ன பண்ணனா நீதான் கொண்டு வந்து எனக்கு ஒண்ணும் தேவைப்படும் திருவாரூர்ல, நான் தம்சாரி, அங்க வேற எனக்கு மனைவி மக்கள் இருக்காங்க. சரின்னு சுவாமி எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்த்தார் அவருடைய பூதகணங்களை விட்டு கொண்டு போய் சுந்தரனுடைய திருமாளிகையில கொண்டு போய் சேர்க்க சொல்லி அவருடைய நெல்லெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாரு. விருதகிரிச்சோழர் கோவில்ல போய் ஒரு இடத்துல பொண்ணை கொடுக்கறாங்க. அந்த பொண்ணை என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த இடத்துல குளத்துல போடு, அங்க ஆகாத்துல, அதாவது ஒரு ஆத்துல போடு, மணிமுத்தாத்துல குளத்துல போய் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க போய் திருவாரூர்ல எடுத்துக்கிறார். இப்படி ஒரு ஒரு இடத்திலும் தன்னுடைய சகாவான சிவபெருமானிடம் வேண்டுதல், உரிமையோடு வேண்டுதல் செய்து அதன் மூலமாக உய்வு பெறுகிறார் என்று சொல்லும் பொழுது அந்த சகமார்க்கம் எவ்வளவு உயர்ந்தது பாருங்கள். அதற்கு அடுத்ததாக மணிவாசக சுவாமிகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், முதலில் இருந்தே எம்பெருமானை வழிபட்டு உருகி நிற்கிறார். மணிவாசக திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருவார்னு ஒரு அழகான பழமொழி உண்டு. நற்கருப்பன் ஜாத்திலே தேன் கலந்து தீஞ்சுவை கலந்து என்று வல்லப்பெருமான் பாடுவாரே, எவ்வளவு அற்புதமான அந்த மணிவாசகரினுடைய வார்த்தைகள், மணியான வாசகங்கள். அவருக்கு தன்னுடைய திருத்தாரை காண்பித்து நரியை பரியாக்கி, பரியை நரியாக்கி திருவிளையாடல் எல்லாம் புரிந்து கடைசியிலே அவரை ஆட்கொள்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த எம்பெருமான் எவ்வளவு உயர்ந்தவன் பாருங்கள். சன்மார்க்க நெறியை அவருக்கு காட்டினார். முதலிலே பாலை கொடுத்து ஒருத்தனை காப்பாற்றினார் ஞானசம்பந்த சுவாமிகளை. அடுத்தது சூளையை கொடுத்து ஒருத்தனை தன்னுடைய பக்கத்திலே இழுத்தார் திருநாவுக்கரசு சுவாமிகளை. ஓலையை காண்பித்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தன் பக்கம் இழுத்தார். அதற்கு அடுத்தது தன்னுடைய தாளை காண்பித்து மணிவாசக சுவாமிகளை தன் பக்கம் இழுத்தார். ஆக நான்கு விதமாகவும் எம்பெருமான் இழுத்தான். அந்த நான்கு நெறிகளையும் பிடித்தோம் என்று சொன்னால் சிவம் எனும் தெம்பொருள் என்று சொல்கிறோமே, அந்த தெம்பொருளை அடையலாம். இதற்கு அடுத்தபடியாகவும் ஒரு சிலது உண்டு. வன் தொண்டர்கள்னா உண்மையிலேயே வன் தொண்டர்கள்லாம் உண்டு. கண்ணப்ப நாயனாரை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய கண்ணையே எடுத்து இறைவனுக்கு அப்பி வைக்கிறார். கண்ணப்பன் ஒப்பது ஒரு அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணி தன்னை வாவென்ற வான்பொருளை என்று சொன்னார்களே, எவ்வளவு அற்புதமா மணிவாச சுவாமிகளே பாடுறார். எவ்வளவு அற்பியா, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு யாருக்குமே கிடைக்காது. இறைவனிடம் திருடமான பக்தி இருக்கிறவர்களுக்கு தான் அது முடியும். பின்னாடி வந்த பட்டினத்து சுவாமிகள் பாடுறார், வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லே. வாழால் தன்னுடைய பெத்த குழந்தைய எம்பெருமான் சிவனடியார் கேட்கிறார்ன உடனே அதையே கரிசமைத்து தருவதற்கு யாருக்கியா மனம் வரும். இந்த காலத்துல நம்ம வீட்டு குழந்தைய பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சுட்டாங்கன்னா அதனால ஒரு பெரிய கொலையே விழுது. எவ்வளவோ பெரிய விவகாரங்கள்லாம் நடக்குது, கோர்ட்டு கேசுன்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு சிவனடியார் கேட்கிறார் என்று சொன்னவுடன் தன்னுடைய மகவை கரியமுதாக சமைத்து தந்த ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய தியாகம் என்று சொன்னால் அது வாழால் மகவரிந்து ஊட்டவல்லேன். திருத்தொண்ட நாயனாரை சொல்லலாம், நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன். ஒரு ஆறு நாள்ல எம்பெருமான முன்ன பின்ன தெரியாது. ஒரு மலமேல கூட்டிக்கிட்டு போய் தன்னுடைய நண்பர் காண்பிக்கிறாரு, இந்த பெருமான் அவ்வளவு உயர்ந்தவன் என்று திருக்காலத்தினாதனை அந்த காலத்தினாதன் மேல அன்பு கூண்டு மாமிசமும் கரியும் கொடுத்து தன்னுடைய வாய் உமை நீரினால் அவரை அபிஷேகம் செய்து இந்த அபிஷேகத்தை பின்னாடி வந்தவங்க சொன்னாங்க, எத்தனையோ ருத்ராபிஷேகம் பண்ணத்துக்கு உண்டான ஈக்குவலான ஒரு புண்ணியம் அன்னைக்கு அந்த வேடன் தன்னுடைய வாயினாரே பொன்முகலி ஆற்றினுடைய தண்ணீரை முகர்ந்து கொண்டு வந்து அவர் மேல ருப்பினத்துக்கு சமம்னு சொன்னாங்க. அது அன்பு, தூய அன்பு. நெஞ்சகமே கோயில் நிறைவே சுகந்தம் அன்பே மஞ்சளனே பூசை கொள்ள வாராய் பராபரமே தாய்மான சுவாமிகள் சொன்னாரே, அப்படிப்பட்ட அன்பு. அந்த அன்பிற்கு கட்டுப்பட்டவன் எம்பெருமான் பக்தி வலையில் படுவோன் காண்க பக்தமானதஹம்சிகாயை நமோ நமஹ. அம்பாளுக்கு சொல்றது இப்படி, பக்தி என்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்துல அவன் பகவான் கட்டுப்பட்டவன், எதாக இருந்தாலும் ஓடி வந்து விழுந்து விடுவான்ங்கிறதுனாலே தான் அவரை அற்புதமாக சொன்னார்கள். பட்டினத்து சுவாமிகள் சொன்னார், வாழால் மகவரிந்து ஊட்டவல்லே நல்லே, நாளாறு கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லே, மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லே. உலகத்துல ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கெட்ட குணங்களிலே காமம் உண்டு, அதையும் விட்டு ஒழிக்க வேண்டும். அல்லது தன்னிட தன்னுடைய மனைவியையே தன் தெய்வமாக நினைத்து ஒதுங்குவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். இறைவனுக்கு சத்திய பிரமாணம் செய்து விட்டோம் இறைவனுக்கு முன்னர் என்பதனால் தான் எப்படியாவது அமைதியாக, அதாவது தன்னுடைய எல்லா விதத்திலும் புலநடக்கத்தோடு நின்று கொண்டிருத்தல் என்பது மிகவும் பெரிய தியாகம். இப்படி ஒரு நிலையை செய்தவர், இப்படி மூன்று விதமாகவும் செய்தவர்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். 63 நாயன்மார்களிலே ருத்ரத்தை மட்டுமே சொல்லி உய்வடைந்தவரும் ஒருத்தர் உண்டு, ருத்ரபஸ்ரீ நாயனார், முருக நாயனார், கணம்புள்ள நாயனார், எத்தனையோ நாயன்மாராதிகள் பாடிய எம்பெருமானவன், அத்துணை வேறுக்கும் அனுகிரகம் பண்ண எம்பெருமானவன். அவனுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, அவனுக்கு எந்த விதத்திலும் ஈடு இணையாக வேறு யாரையும் சொல்ல முடியாது. அதனாலே தான் நான் முதலிலிருந்து சொல்லுவது போல் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் வேதம் கோஷிக்கிறதே அந்த எம்பெருமானை பல விதங்களிலும் நாம் ஆராதனை செய்கிறோம். அவனை பூஜை பண்ணினோம்னு சொன்னா அத்தனையும் பூஜை பண்ண புண்ணியம். அந்த லிங்க ஸ்வரூபத்தை பாரு. அரு குரு அருகுரு என்று மூன்று விதமாக எம்பெருமானை நாம் பூஜை செய்கிறோம். அரு என்று சொன்னால் அரூபமாக, கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்து நீ படைத்தவனை தியானம் செய்யு சொன்னா இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர் தியானம் பண்ணுவீங்க? எத்தனை பேரால உங்களுக்கு தியானம் கைகூடி வரும், ஒருமுகப்பட்டு வரும்? எதுவுமே இல்லாமல் அண்ட பெருவழியை தியானம் செய்ய சொன்னால் நிச்சயமாக யாராலையும் முடியாது. அது கைவேர்ந்த முனிவர்களாலும் தியானத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய யோகிகளாலும் தான் முடியுமோ தவிர நம்ம மாதிரி சாதாரணமான மனிதர்களுக்கு அது முடியாது. கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்தோம்னா அடுத்த நிமிஷம் ரேஷன் கடை ஞாபகம் வரும், நம்முடைய பாஸ் எம்டி ஞாபகம் வருவாரு, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஞாபகம் வருவாங்க, அடுத்த நிமிஷம் கொடுக்க வேண்டிய கடன் ஞாபகம் வரும். இப்படி இதெல்லாம் தான் ஞாபகம் வருமோ தவிர கடவுள் ஞாபகம் வருவாரா என்று சொன்னால் நிச்சயமாக வரமாட்டார். அப்ப அந்த அருவாக இருக்கிற எம்பெருமானை அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலிலே உருவாக பூஜை பண்ண வேண்டும், உருவமாக பூஜை பண்ண வேண்டும். அப்படி உருவமாக இருந்து பூஜை பண்ணணும்னா அந்த எம்பெருமானை நீண்ட ஜடாமுடியோடு, கழுத்திலே திருநீர வெண்டத்தோடு, சர்ப்ப மாலையோடு, புலித்தோலோடு எம்பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்காயில திருக்காட்சியை நினைத்து, திருக்கைலாய பர்வதத்தை நினைத்து, அவனுடைய இடப்பாகம் எம்பெருமாட்டி உட்கார்ந்திருப்பதை பார்த்து, அவனுக்கு இருபக்கமும் சண்முகனும் ஐமுகனும் இருக்கும்படியான அந்த அற்புதமான நிலையை நினைத்து, இப்படி இதெல்லாம் நினைத்து தியானம் பண்ணணும். இத மாதிரி தியானம் பண்ணும் போதும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு இடைஞ்சல் வரலாம், அல்லது அதிலே நம்முடைய மனது ஊன்றாமல் போகலாம். இப்ப இதுவும் இல்ல அதுவும் இல்லைன்னா எப்படிப்பா பூஜை பண்றது? அதற்குத்தான் எம்பெருமான் நம் மேல் பரம கருணையோடு கிருபாநிதயே நமஹா, எம்பெருமானுக்கு சிவனுக்கு பூஜை பண்ணும் போது சிவாய நமஹா, சம்பவே நமஹா, சசிசேகராய நமஹா, வாமதேவாய நமஹா, விரூபாக்ஷாய நமஹா, கபர்தினே நமஹா, காமாரயே நமஹா, இப்படி ஒரு ஒரு ஸ்லோகமா ஒரு ஒரு வார்த்தையா சொல்லிட்டு போகும்போது கிருபாநிதயே நமஹா, கிருபாநிதி கருணை கடல், அந்த கருணை கடலான எம்பெருமான் தன்னையே அரு உருவாக மாற்றிக்கொண்டான். இந்த அருகுருங்கிறது என்னன்னா இந்த லிங்கஸ்வரூபம் தான். இந்த லிங்கஸ்வரூபத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் ஏதாவது இருக்கா? கை இருக்கா? பாதம் இருக்கிறதா? முகம் இருக்கிறதா? எதுவும் இல்லை. ஆனா இந்த அத்தனையும் உள்ளடக்கின ஒரு சொரூபம் இது. அழகாய் கீழே பிரம்மபாகம், நடுவிலே இருக்கக்கூடிய ஆவுடையார் விஷ்ணு பாகம், மேலே இருக்கக்கூடிய லிங்க பாகம் ருத்ரபாகம் சிவபாகம், இப்படி மூன்று விதமாக அந்த எம்பெருமான் இருக்கிறான். மூன்று தேவர்களுக்கும் ஆதாரமானவன் அவனே. அந்த எம்பெருமானை பூஜிக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த லிங்கத்தை நினைச்சு தியானம் பண்ணினோம்னா நிச்சயமா நமக்கு தியானம் வரும். ஏன்னா இதுல எந்த விதமாகவும் கை கால் இப்படி எல்லாம் இல்ல. கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இந்த லிங்கத்தை ஒரு தடவை நினைச்சு பாருங்க, கண்ணை மூடினா ஈஸியா ஞாபகத்துக்கு வரக்கூடியது இந்த லிங்க சுரூபம். அதனாலேதான் இந்த லிங்கத்தை தியானம் பண்ணி சிவாய நமஹா பஞ்சாட்சரத்தை ஓதுங்கள். இந்த ரெண்டே ரெண்டு, இது சிவா சிவ பஞ்சாட்சரத்துக்கு ஓங்காரம் சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது. சிவாய நமன் திரும்ப 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 சொல்லிட்டு இருந்தாலே போதும். சிவாய நம என்று சிந்தி திருப்பார்க்க அபாயம் ஒரு நாளும் இல்லை. அந்த எம்பெருமான நினைச்சவர்களுக்கு வேற ஒரு விதமான கஷ்டமும் அண்டாது என்பதனால் சிவாய நம சிவாய நம சிவாய நம நம்மளை சொல்லிக்கிட்டே இருந்தா போதும். இந்த லிங்க சொரூபத்தை பாருங்க, இந்த லிங்கம் ஒரு எக்லிப் நீள்வட்டம் போல இருக்கிறது. இந்த பூமி கூட நீள்வட்டமாக இருக்கிறதா தான் சொல்றது. இந்த உலகம் எல்லாம் இந்த நீள்வட்டத்திற்குள்ளே அத்தனையும் அடைந்து விடுகிறது. இதற்கு முழல் முடிவு என்று ஏதாவது உண்டா பாருங்க? யாராவது முதல் முடிவு இதுதான் இவருடைய முதல், இதுதான் இது ஆரம்பம், இதுதான் இறுதி, இதை யாராவது சொல்ல முடியுமா? இந்த நீள்வட்டத்திற்கு எதுவுமே சொல்ல முடியாது. கையில ஒரு உருட்டையை வச்சு உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த உருட்டிக்கிட்டே இருக்கலாமோ தவிர எந்த பக்கம் முதல் எந்த பக்கம் முடிவுங்கிறத உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப சிவஸ்வரூபத்தை நாம என்ன சொல்றோம்? ஆதி அந்தமானவன், அத்தனைக்கும் முழுமுதற்காரணன்னு சொல்லும் போது அவனுக்கு ஏதாவது ஒரு உருவம் தென்படுகிறதா, அல்லது அவனுக்கு ஏதாவது முடிவு இறுதி இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. பிறவா யாக்கை பெரியோர், மற்ற தெய்வங்கள் எல்லாம் இந்த பூமியிலே வந்து அவதார நோக்கத்திற்காகவும் மற்றும் பலவிதமான விஷயங்களுக்காகவும் உலகம் தோன்றுகிறார்கள், அம்மாவினுடைய வயிற்றிலே தோன்றுகிறார்கள். ஆனால் அயோனிஜனான எம்பெருமான் 84 லட்சம் யோனி வேதங்கள் கொண்ட அத்தனை விதமான ஜீவராசிகளிலும் தோன்றாமல் தானே தனித்துவமாய் லிங்கஸ்வரூபமாக ஆவிர்வவித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த அற்புதமான எம்பெருமானுக்கு ஈடு இணை வேற எதுவுமே கிடையாது. அந்த லிங்கஸ்வரூபத்தை தியானம் பண்ணினோம்னு சொன்னா அதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் பல விதங்கள்ல அதிகம். இவனை விளங்குவதற்கு ஏதாவது ஒரு நியம நிச்சைகள் வேணுமா? உண்டு. ஆகா ஆகமங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. எதுவும் நமக்கு வேணாம்னா விட்டுடலாம், எதுவுமே வேணாம். கண்ண மூடிண்டு உட்கார்ந்துட்டு அந்த லிங்கத்தை தியானம் பண்ணி திவாய நம்ம சொன்னாலே போதும், அதுக்கு மேல வேற எதுவுமே தேவையில்லை. அப்படிப்பட்ட அற்புதமான பரம்பொருள் அதன் வெளிவந்த பிரான்னு சொல்றோம். மன சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, மணிவாசக சுவாமிகள் அழகா சொன்னார். சித்தம் அழகாக இருந்தால் போதும். சித்தம் அழகாக இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? சித்தம் அழகாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, முக்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருமன்னம் சித்த மலமறுத்து சிவமாக்கி எனையாண்ட அத்தான் எனக்கருளியவார் அருவிருவார் அத்தோகி. என்ன அழகா சொல்லிருக்காவும் பாருங்க. நான் முதல்ல சொன்னேனே ஆரம்பத்துல சிவமெனும் செம்பொருள்னு, இந்த சிவம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இப்பதான் வருது. சித்த மலமறுத்து சிவனாக்கின்னு சொல்ல, சிவமாக்கி எனையாண்ட அத்தான் எனக்கு அருளியவா ஆர்வெருவார் அத்தோவே. மணிவாசக சுவாமிகள் திருவச்சோபரிகத்திரை சொல்லும்படியாய் அந்த சிவமாக்கி எனையான், சிவமாகவே மாற்றக்கூடியவன். ருத்ரத்திலே சொன்னதாக சொன்னேனே, நம சிவாயத சிவதராயத்தனு, அந்த சிவதரமாய் நம்மை மாற்றக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த பெருமானை நாம் வணங்குகிறோம். எத்தனையோ கோடி புண்ணியம் பண்ணினால்தான் சிவனை வணங்கக்கூடிய ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும். இல்லையா கிடைக்காதான். பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நாம நல்ல நிலையிலே இருக்கும் போதும் சரி, நன்னா இல்லாம நம்ம தூங்கும் போதும் சரி, இல்ல நம்ம படுத்து தூங்கறது மட்டுமில்ல வேற எதையோ நினைக்கும் போதும் சரி, உள்ளுக்குள்ள சிவநாமம் உள்ளே இருந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? நமக்கெல்லாம் வாய்க்குமா? வாய்க்கணும். இத ஒரு பெரிய பருவத்தர், இத நமக்கெல்லாம் அவருக்கே டவுட் வந்துடுது. அப்பைய தீட்சிதர்னு ஒரு பெரிய மகான், அந்த மகானுக்கு ஒரு திடீர்னு டவுட் வந்துடும். அவர் வந்து சாக்ஷா சிவாம்சம்னு சொல்றத விட சிவ அம்சமாக இருப்பவர் சொன்னா கூட சிவ பூஜையிலேயே தெளித்துக் கொண்டிருப்பவர். ஆனா அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்தது. என்னன்னா, நாம நன்னா நினைக்கும் போது பகவான நினைக்கிறோம், நம்ம நினைவே இல்லாத போது, சுய நினைவு இல்லாத போது சிவனை நம் மனது மூளை சிந்திக்கிறதா? எவ்வளவு பெரிய விபரீதமான ஆசை பாருங்க. அவரு நாம நன்னா இருக்கும் போதே நினைக்கிறது இல்லையே. வெளியில போய் ஒரு போஸ்டரை பார்த்தோம்னா, இல்ல வெளியில போய் ஒருத்தரை பார்த்து பேசணும்னா அடுத்த நிமிஷம் இதை மறந்துடுவோம். அடுத்தது வீட்டுக்குள்ள போனா அன்ன விசாரம் அதுவே விசாரம், சொன்ன விசாரம் தொலையா விசாரம். பட்டினத்து சுவாமிகள் சொன்ன மாதிரி எத்தனையோ விசாரங்கள் அதோடையே ஆகி விடுகிறோம். எங்கேருந்து நமக்கு இது தோணுது? நல்ல நண்பர்களோடு சத்சங்கத்துல இந்த மாதிரி இருக்கும் போதுதான் நல்லது தோணும் இல்லையா? இல்லையா வேற எல்லாம் விட்டுடும். அந்த மிகு மரகத கல்லை தரித்தீரில் அடுத்ததும் பசிமையாகும். ஆன பெரியோர்களோடு சகவாசம் அதுகையில் அவர்கள் குணம் வரும் என்பர்கான் மந்தர நெடுங்கிரி முன்கடன் கடைந்தாரி மருகமை ஞான முருகா மயிலேறி விளையாடு புகனேபுல் வயல் நீடு மலைமேவு குமரேசனே என்று திருப்புல் வயல் எனப்படும் குமரகுருதாசர் குமரமலையானிட்ட வேண்டிக்கிறார். அந்த மிகு மரகத கல்லை தரித்தில், மரகத கல்லை தரித்த பக்கத்துல பச்சையாவே தோணும். ஆன பெரியோர்களோடு சகவாசம் அதுகையில் அவர்கள் குணம் வரும். நல்லவர்களோடு சேர்ந்தா நல்ல குணம் வரும். அப்பைய தீட்சிதருக்கு திடீர்னு டவுட் வந்துடுத்து, என்ன பண்றதுன்னு. அதுக்கு ஒரு யோசனைய பண்ண, பைத்தியம் பிடிக்கிறதுக்கு என்னடா மருந்து எடுத்துன்னு வாழ்னார் தன்னுடைய சிஷ்ய போடிகள் கிட்ட. அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன மருந்துன்னு அதையும் சேர்த்து எடுத்துன்னு வாழ்ந்தார். எடுத்துன்னு வந்து கொடுத்தார் அவளும். குருநாதால் எதுக்கு கேட்கறான்லாம் கேட்கல, எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டான். உடனே தன்னுடைய சிஷியர்களை ரெண்டு பேரை பக்கத்துல உட்கார வச்சுன்னு சொல்றார், பைத்தியம் முடிக்கிற மருந்த எனக்கு கொடுத்து ஊன. சுவாமிக்கு உண்மையிலேயே பைத்தியம் முடிச்சுருந்தா என்ன இது, இதை போய் கேட்கிறாரு, இதை குடிச்சிட்டு இவர் என்ன பண்ண போறார்? அவனுக்கு யோசனை வந்தது. ஆனா இவர் பெரிய மகான், அவர்கிட்ட அவர் காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். அவர்கிட்ட போய் நம்ம என்ன நினைக்கிறது, யோசனை பண்ண. இருந்தாலும் பரவாயில்ல, குரு கேட்கும் போது கொடுத்தாகும், வேற எதுவும் சொல்லக்கூடாது. குருவுக்கு எதிர பேசக்கூடாது. சிவனுக்கு அபராதம் பண்ணினா கூட பொறுத்துக்கலாம், குருவுக்கு அபராதம் பண்ணக்கூடாது. இது நம்மளுடைய சாஸ்திர தர்மங்கள் சொல்றது. சிவன் அதை கூட பொறுத்து பாறான், தனக்கு ஏதாவது ஒரு அபராதம் பண்ணா கூட. ஆனா குருவுக்கு அபராதம் பண்றது அவர் பொறுத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா குருவும் சிவனும் ஒண்ணு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகான்றமே அதே பகவான் தான். குரவே சர்வலோகானாம் விஷவே பபரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணா மூர்த்தையே நமோ நமஹான்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை தான் இந்த இடத்துல என்ன பண்றா, அந்த பூஜிக்கிறது தனக்கு டவுட்டோன்னு ஒரு யோசனை தோணி கையில அந்த பைத்தியம் பிடிக்கிற மருந்தை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டார். பைத்தியம் பிடிக்கிற மருந்தை எடுத்து சாப்பிட்ட உடனே நான் என்ன முதல்ல சொல்லிட்டாரு, உன் பேப்பரும் பேனாவும் எடுத்துன்னு பக்கத்துல வந்து உட்காந்துட்டாங்க. அந்த காலத்துல ஓலையும் எழுத்தாளி, அதை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு உடனே அவர் சொல்றான், நான் எனக்கு பைத்தியம் பிடிச்ச உடனே நான் என்னெல்லாம் உழறேனோ அத்தனையும் எழுதிக்கணும். நீங்க இவா கிட்ட எங்க அங்க போகப்படாது, நான் என்ன உளறினாலும் எழுது, உன்னை திட்டினாலும் சரி யார திட்டினாலும் சரி எல்லாத்தையும் எழுது. கொஞ்ச நேரம் பொறுத்து இத்தனை நாழிகை பொறுத்து இந்த பைத்தியத்தை நிவர்த்தி பண்ற மருந்தை எனக்கு கொடுத்துருவாரு. இந்த காலத்து சிஷியனா இருந்தா இவர்கிட்ட ரோதனை தாழ முடியல, அதனால இந்த மருந்தை எடுத்து வச்சு நான் ஓடி போயிருப்பேன், பைத்தியம் பிடிக்கிற மருந்தை மட்டும் கொடுத்துட்டு. அந்த காலத்துல குருவை மீறாத சீடர்கள் அவ உடனே அடுத்த நிமிஷம் என்ன பண்ணா, இந்த மருந்தை கொடுத்தா அப்பைய தீட்சிதருக்கு உண்மத்தம் பிடிச்சு கொடுத்து, அந்த உண்மத்தம் பிடிச்ச உடனே அவர் என்னவோ பாடுற, அந்த பாடுறத பக்கத்துல இருக்க சிஷியர்கள்லாம் எழுதுறா. அழகா எழுத ஒரு பெரிய ஒரு அற்புதமான 50 ஸ்லோகங்கள் வருது அவர் வாயிலிருந்து. அந்த ஸ்லோகங்களை எல்லாம் எழுதிட்டு கொஞ்ச நேரத்துல அவருக்கு திருப்பி அதை நிவர்த்தி பண்ற மருந்த கொடுக்கற, அவர் மருந்த கொடுத்து இவரு முடிச்சுட்டு வர்ற நன்னா ஆயிடுறாரு. ஆன உடனே எங்கிட்ட அந்த ஓலையை கொடுப்பான்னு கேக்குறாரு. அதை வாங்கி படிச்சு பாக்குறார், கண்ணுலேருந்து தண்ணி தாரதாரையா வருது. என்னன்னு பார்த்தா ரொம்ப அற்புதமான ஸ்லோகத்தினால பரமேஸ்வரனை பாடியிருக்காரு. பைத்தியம் பிடிச்ச போது கூட அவருக்கு பரமேஸ்வரனை பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இருந்ததுன்னா அவர் எந்த அளவுக்கு, நான் சொன்னேன் தழும் வேற நமசிவாயத்தை பாடி உள்ளம் எலும்பு அத்தனையும் நைந்து 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 உருகி அந்த எம்பெருமானே ஆனதுனாலதானே அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு, இல்லைன்னா வருமா? அப்படிப்பட்ட அந்த அற்புதமான லிங்கத்தை தான் நாம பாராதனை பண்றோம். உன்மத்த பஞ்சாசத்துன்னு அந்த 50 ஸ்லோகத்துக்கு அவ்வளவு விசேஷமா சொல்லியிருக்கிறார் அபய தீட்சிதர். இதனால எதுக்குன்னா, உங்களை எல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, நம்ம நல்ல நிலைமையில இருக்கும் போது பகவான நினைச்சுட்டே இருந்தோம் தான் பின்னாடி முக்காலு கேகாமல் முன்னறையில் வீழாமல் எல்லாம் வரும்போது கையில போல் ஊனனோ விக்கி இருமனோ இப்படிலாம் வரும்போது எம்பெருமான் கத்தி ஒருமாவின் கீழறையில் இருக்கக்கூடிய எம்பெருமானே அன்னைக்கு வணங்கக்கூடிய ஒரு நிலை வரும். அது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீதியால் வாழ மாட்டேன், நித்தலும் தூயேலனின் ஓதியும் உணர மாட்டேன், உன்னை வைக்க மாட்டேன்னு உட்கார்ந்திருந்தா ஒண்ணுமே நடக்காது. நல்லது நடக்கணும்னா நாம பகவான புடிச்சிக்கணும். இது எவ்வளவு அற்புதமான மூர்த்திவன் தட்சிணாமூர்த்தியாய் யோகமூர்த்தியாய் அருள்பாலிக்கிறான், சோமஸ்கந்த மூர்த்தியாய் கருணாமூர்த்தியாய் அனுபவிக்கிறான், ஆனந்த மூர்த்தியாய் நடராஜனாய் நமக்கு திருக்காட்சி நல்குகிறான், பைரவ மூர்த்தியாய் உக்ரமூர்த்தியாய் நமக்கு அருள்பாலிக்கிறான், பிக்ஷாடன மூர்த்தியாய் வசீகர மூர்த்தியாய் நமக்கு அருள்பாலிக்கிறான், பஞ்ச மூர்த்தியாக நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய அந்த சாட்சா சிவபரம்பொருளை நாம் அத்தனை பேரும் ஏற்றுவோம். அதன் மூலமாக வாழ்வில் எல்லா வளங்களும் நாம் பெறுவோம். ஏன்னா அந்த பகவானை நினைக்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. உங்க அத்தனை பேருக்கும் இன்னைக்கு காலையில அந்த எம்பெருமானுடைய திருச்சநிதியிலே சிவ 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 என்று சொல்லக்கூடியத திரும்ப 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 சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம். இதை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வணங்குதற்கும் உரிய திரு யோகா குமார்ஜி அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். இது 10 லட்சம் ருத்ராட்சத்தை வச்சு அவர் ருத்ராட்ச திருக்கோவில் கட்டணும்னு ஒரு பெரிய உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளதுன்னு சொல்லுவாங்க, அப்படி பெரிய விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். அதிலே நல்லபடியாக அந்த எம்பெருமானுடைய ஒரு திருவருளினாலே இந்த திருக்கோவில் மிகவும் தீரும் சிறப்புமாக மிக சீக்கிரம் 10 லட்சம் ருத்ராட்சம் மேலும் கிடைத்து கோடி ருத்ராட்சமாக கிடைத்து ஒரு கோடி லிங்கமாக இது மிக அற்புதமாக மிளிர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை எமது பீடத்தினுடைய குரு முதல்வர் ஸ்ரீரத்தி நந்திசித்த சுவாமிகளினுடைய திருத்தாள்களிலேயும் எமது ஆன்மார்த்த பூஜாமூர்த்தியாம் சௌந்தரிய நாயகி சமேதன் திருநந்திகேஸ்வரத்தி எம்பெருமானினுடைய திருவருளையும் நினைத்து பிரார்த்திக்கிறோம். இந்த விழாவிற்கு என்னையும் ஒரு பொருளாக நாயேனையும் நயந்து ஒரு பொருளாக நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டா என்று சொல்லுவார்கள். அதுபோல இன்றைக்கு இந்த விழாவிற்கு என்னை வரவழைத்த என்னுடைய கழுதவை நண்பர் திரு நடராஜன், நடராஜன் தான் இந்த வழிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்த நடராஜன், இந்த நடராஜன், இந்த அவருக்கு என்றென்றும் அவர் வாழ்வில் மேல்மேலும் சிறந்து விளங்க எம்பெருமானினுடைய திருவருளை பிரார்த்திக்கிறோம். இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும் நல்லபடியாக நல்ல நிலையிலே மிக உயர்ந்த வாழ்வாங்கு வாழ வேண்டுமாய் எம்பெருமானை பிரார்த்தித்து அமைகிறோம். சௌந்தராம்பிகா காந்தாய சச்சிதானந்த ஹேதவே தர்மக்ஷேத்ர நிவாசாய ஸ்ரீ நந்தீஸ்வராய மங்களம்.